அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். போத்திருத்துவத்தை நிகழ்த்தி என்பதற்கு சகலத்தில் அதோ நியாமிகா சக்தியாலே போக நுகர்ச்சிக்கு வினை முதலாதர் தன்மையை நிகழ்த்தி. இப்ப போத்திருத்துவம்னா போக நுகர்ச்சிக்கு வினை முதலாக இருக்கும் தன்மை. போக நுகர்ச்சினா ஒரு இன்பமோ அல்லது துன்பமோ, ரெண்டுமே போகம்தான். அந்த இன்பமோ அல்லது துன்பமோ என்ன போகமோ அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆன்மாவை நிறுத்துதல். அது அதுக்குத்தான் சித்தாந்தத்துல என்ன சொல்றாங்க, போத்திருத்துவத்தை செய்தல் அப்படிங்கிறாங்க. நம்ம பொருளையும் விளங்கிக் கொள்ள வேண்டும், அதற்கு உரிய கலை சொல்லையும் நாம் வந்து நன்றாக பழகி கொள்ள வேண்டும். அப்பதான் மேலும் இந்த சாத்திர கல்வி நமக்கு நன்றாக வளரும். ஆகையினாலே போத்திருத்துவம் என்று சொன்னால் போகம் நுகரக்கூடிய, அதாவது வினைக்கீடாக போகம் நுகரக்கூடிய தன்மையிலே ஆன்மாவை இந்த ஆணவ மலம் நிறுத்துகின்றது, அதுதான் போத்திருத்துவம். அவ்வாறு போத்திருத்துவத்தை செய்யக்கூடிய ஆணவமல சக்தியை அதோ நியாமிகா சக்தி என்று குறிப்பிடுகின்றார்கள். அதோ என்று சொன்னால் அது அதுவும் சமஸ்கிருத சொல். அதோ என்று சொல்லும் பொழுது கீழான என்று பொருள்படும். அதோகதி சொல்றான் இதெல்லாம் இல்லையா. ஆமா, வில்லன்கள்லாம் வசனம் பேசுறான், என்னை எதிர்த்தா அதோகதி தான் அப்படிங்கிறான். அதோகதினா என்ன, கீழான கதின்னு. சுவாமிக்கு ஐந்து முகங்களோடு ஆறாவது முகம் கொண்டார், அதோ முகம் என்று குறிப்பிடுவார்களே கந்தர்களின் பாவே குறிப்பிடுகின்றார் அல்லவா. ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து, ஆக கீழ் நோக்கிய முகம். ஆகவே அதோ என்றால் கீழ், ஆன்மாவை கீழான நிலைக்கு தள்ளக்கூடியது. மேலான நிலை என்னவென்றால் சிவபெருமானை அறியக்கூடிய நிலைக்கு, இந்த சகலாவத்தையிலிருந்து சுத்தாவத்தையை நோக்கி ஆன்மா உயர்ந்தது என்றால் அது மேலான நிலை. சிவபுண்ணியங்கள் அப்படி மேலான நிலைக்கு ஆன்மாவை உயர்த்தும். ஆனா அந்த ஆணவ மலம் என்ன செய்யும், மேலும் மேலும் பிறவிலேயே அழிந்தத்தக்க வகையிலே கீழ்கதியிலேயே இந்த ஆன்மாவை செலுத்தும். வினைப்போகங்களை நுகரும்படி இந்த ஆன்மாவை ஆன்மாவும் நிறுத்துகின்றது. வினைப்போகங்களை நுகரும் பொழுது ஆன்மா வந்து விருப்போ அல்லது வெறுப்போ அடைகின்றது. இன்பமான போகத்தை அனுபவித்தால் விருப்பம், அதை மேலும் மேலும் பெருக்க வேண்டும் என்று விருப்பம். துன்பத்தை அனுபவித்தால் அதனை தடுக்க வேண்டும், அல்லது வேறு யார் மேலேயாவது அந்த துன்பத்தை தள்ளிவிட்டு விட வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இந்த மாதிரி எண்ணங்கள் வருவதனாலே மேலும் மேலும் கீழான பிறவிகளை நோக்கி இந்த ஆன்மா செல்லும்படியாக இந்த ஆணவமலம் செலுத்துவதனாலே கீழ்கதிக்கு செலுத்தக்கூடிய ஆற்றல் என்ற பொருளிலே அதோனி ஆமிகா சக்தி என்று அந்த மலச்சக்தி கூறப்படுகின்றது. அப்புறம் ஆகவே கேவலாவத்தையில் ஆன்மாவினுடைய அறிவிச்சை செயல்களை ஆணவம் முற்றிலும் தடுக்கின்றது. அந்த சக்தி ஆணவத்தினுடைய ஆவாரக சக்தி. சகல நிலையிலே வினைப்போகங்களை நுகரும் நிலையிலே ஆன்மாவை நிறுத்துகின்றது ஆணவனத்தினுடைய அந்த சக்தி, அதோனிய நியாமிக சக்தி என்று நாம் நன்றாக மனதிலே கொள்ள வேண்டும். அடுத்தார் போன்று என்றும் அஞ்ஞானம் காட்டும், எஞ்ஞான்றும் காரணமாய் நின்று அஞ்ஞானத்தை நிகழ்த்தும். ஆணவமலம் ஒருபோதும் ஆன்மாவுக்கு உதவி செய்யாது, என்றைக்கும் ஆன்மாவுக்கு கெடுதல் தான் பண்ணும். எப்பவாவது ஒரு தடவையாவது இந்த ஆன்மாவுக்கு ஞான விளக்கத்திற்கு இது உதவுமா, நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இந்த ஆன்மாவுக்கு ஞானம் வளருவதற்கு இந்த ஆணவமலம் சிறிதேனும் உதவுமா, உதவவே உதவாது. எப்போதும் இந்த ஆன்மாவுக்கு அஞ்ஞானத்தையே அது உணர்த்தி கொண்டிருக்கும் என்று கூறுகின்றார். ஆகவே இது கண்டிப்பாக நீக்கியே ஆக வேண்டிய பொருள் இந்த ஆணவமலம் என்று சைவ சித்தாந்தம் கூறுகின்றது. காரணமாய் நின்று அஞ்ஞானத்தை நிகழ்த்தும் ஆணவம், ஆணவங்கிறத கடைசியில வச்சுக்கணும். மேற்கூறி போந்த ஆணவம், முந்தைய பாடலில் பொல்லாத ஆணவம்னாரே அந்த ஆணவம் இப்படிப்பட்ட பொல்லாங்கு உடையது என்று சொல்லி, ஆணவம் என்பது என்ன என்றும் அதனுடைய பொல்லாங்கு எப்படிப்பட்டது என்றும் இந்த பாடலிலே குறிப்பிட்டார். போத்திருத்துவம் அதன் விளக்கம் கூறினேன். அதை சுவாமிகள் விசேட உரையிலே சுவாமிகள் கூறியதன் அடிப்படையில் தான் குறிப்பிட்டேன். இப்போது சுவாமிகளுடைய அந்த விசேட உரையை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் வாக்கில் வைத்து நாம் பார்க்கின்றோம். போத்திருத்துவம் போக நுகர்ச்சிக்கு வினை முதலாதல் தன்மை என்று அதன் பொருளை சொன்னார். இதனானே மலத்தின் சொரூபம் கூறப்பட்டது. இதனால ஆணவமலம்னா ஏதோ பேரளவில் அறிந்து வைத்திருந்தோம் போன பாடல்ல. ஆணவமலத்தினுடைய அந்த உண்மையான இயல்பு என்ன, அந்த உண்மையான இயல்பு அதனுடைய நிஜ சொரூபம் இந்த பாடலின் மூலம் வெளிப்படுகின்றது. ஆணவமலம் எப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட பொருளோடு நாம் இருந்து கொண்டு இந்த பொருளை, இந்த பொருள் எப்போது நம்மை எந்த மாதிரி கதியில தள்ளும்னே சொல்ல முடியலையே, அப்படிப்பட்ட அபாயகரமான ஒரு பொருளோடு இருக்கின்றோமே. அப்ப இதனை நீக்கக்கூடிய பொருள் எதுவோ எப்பமோ அந்த பொருளையெல்லாம் நம்ம சார்ந்து இருக்க வேண்டும். கொஞ்சம் அந்த சார்பை விட்டோம்னா இந்த பொல்லாங்குடைய பொருள் நம்மை வந்து எவ்வளவோ கீழே தள்ளிவிடுமே என்று சொல்லி, அதனாலதான் வந்து மெஞ்ஞானிகள்லாம் சிவசிந்தனையிலிருந்து நீங்குவதே கிடையாது. ஏன்னா சீவன் முத்திரத்துல கூட மருந்தினால் தடுக்கப்பட்ட விடம் போலத்தான் இந்த ஆணவம் இருக்கும் சொல்றாங்க. ஔடதத்தால் தடுப்புண்ட விடமும், ஆகவே அந்த மருந்து சார்பு கொஞ்சம் வந்து குறைஞ்சிட்டுனா உடனே இந்த விடத்தின் சார்பு ஓங்குவது போல இன்னொரு ஓமையும் சொல்வார்கள், திருக்குறள் எழுந்துட்டு சொல்வார்கள், விளக்கற்றம் பார்க்கும் இருள் போல், விளக்கு எப்போ அணையுது அப்படின்னு இருள் காத்துட்டு இருக்கிற மாதிரி, விளக்கு அணைஞ்சிட்டா உடனே இந்த இருள் வந்து சூழ்ற மாதிரி, சிவசிந்தனை என்பது கொஞ்சம் குறைந்தா உடனே இந்த ஆணவமலத்தினுடைய ஆதிக்கம், எப்போ இந்த ஆதிக்கம் தொடங்கியது, எப்போ இப்போ நம்ம எங்க போய் தள்ளிவிட்டுருக்குன்னு நம்ம கணக்கு பார்க்கறதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடும் இந்த ஆணவமலம், அப்படிப்பட்ட பொல்லாங்குடையது ஆகாது. அதனாலதான் வந்து சிவச்சார்பு மிகவும் இன்றியமையாதது. சிவ சிந்தனை நம்மளை பொறுத்தவரை இப்ப சிவ சிந்தனை, சிவ சிந்தனை தான் சிவச்சார்பை நோக்கி உயர்த்தும். இதெல்லாம் வந்து உண்மை அதிகாரத்தில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கின்றார்கள், இப்போதனுடைய சுரூபத்தை சொன்னார்கள். ஆகவே இந்த கருத்துக்களை நாம் எப்போது மனங்கொள்ள வேண்டும். இதிலே செம்பிற்களிம்பு என்ற ஓமை கூறப்பட்டது. உயிரிடத்திலே ஆணவமலம் எவ்வாறு உள்ளதுன்னு சொன்னா, செம்பு உள்ள அன்றே அதனோடு களிம்பு இருப்பதை போல என்ற ஓமை கூறப்பட்டது. அந்த செம்பில் உள்ள களிம்பு ரசகுளிகை தீண்டினால்தான் நிரந்தரமாக போகும். அதுபோல ஆணவமலத்திலே ஆன்மாவிடத்திலே உள்ள ஆணவமலம் திருவருளால் தான் நிரந்தரமாக நீங்கும், திருவருள் சார்பினால் தான் நிரந்தரமாக நீங்கும். ஆகவே இந்த செம்பிற்களிம்பு என்ற ஓமை ஆணவமல சார்புக்கு ஏன் கூறப்பட்டது என்று சொன்னால், செம்பு உள்ள அன்றே களிம்பு உள்ளது போல் உயிர் உள்ள அன்றே அதனிடத்தில் ஆணவ பிணிப்பு உள்ளது என்று அந்த அனாதி சம்பந்தம் என்பதற்காகத்தான் கூறப்பட்டது என்ற செய்தியை சித்தாந்த பகுருடை என்ற பண்டார சாஸ்திரத்திலே நம்ம அதன் ஆசிரியராகிய நம்முடைய மூன்றாம் குருமூர்த்திகள் அம்பலவான தேசிகர் குறிப்பிடுகின்றார். ஆணவத்திற்கு எத்தனை ஓமைகள், ஒவ்வொரு ஓமையும் என்ன நோக்கில் சொல்லப்பட்டுள்ளன என்று அற்புதமாக சொல்கின்றார். அதுபோலவே கண்மத்திற்கு, மாயைக்கு, உயிருக்கு, சிவத்துக்கு என்னென்ன ஓமைகள் சொல்லப்பட்டுள்ளன, அந்த ஓமைகளை எல்லாம் தொகுத்து கூறி என்னென்ன நோக்கில் அவை சொல்லப்பட்டுள்ளன என்று அற்புதமாக விளக்குகின்றார். அதுல செம்பிற்களிம்பு என்ற ஓமை ஆணவமலத்துக்கு ஏன் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அனாதி சம்பந்தமாக ஆணவமலம் உள்ளது என்பதற்காகவும், இன்னொரு காரணமும் இருக்கு. அனாதி சம்பந்தமாகவும் இருந்தாலும் நீங்கின பிறகு தொடர்பில்லை. ஆமா, நாங்க எவ்வளவு காலத்துல இருக்கோம், எவ்வளவு காலம் ஒன்னா இருக்கிறோம், நாங்க எப்படி நிரந்தரமா பிரிய முடியும், பிரிஞ்சாலாம் எவ்வளவு நாள் நாங்க பிரிஞ்சிருக்க முடியும், ஏன்னா எவ்வளவோ காலம் நாங்க ஒன்னா இருந்திருக்கோம், இப்போ ஒரு பிரிவு வந்தா இது தற்காலிகம் தான் அப்படின்லாம் உலகியல்ல சொல்றோம். ஆனா இங்க வந்து அது பொருந்தாது. அனாதியே வந்து உயிரோடு ஆணவமலம் கூடியிருந்தாலும் முத்தி நிலைன்னு வந்த பிறகு அதுக்கப்புறம் ஒருபோதும் அந்த ஆணவமலத்தோடு தொடர்பில்லை. அப்புறம் மீள கொஞ்ச காலம் கழித்து ஆணவமலத்தோடு என்னதான் இருந்தாலும் அனாதியே இருந்த தொடர்பு அல்லவா அப்படின்னு மீளவும் அந்த முத்தான்மா ஆணவமலத்தை பொருந்துமா? ஒரு காலம் பொருந்தாது. அதான் செம்பில் களிம்பு, அது ரசகுளிகை பரிசித்து செம்பில் உள்ள களிம்பு நீங்கிவிட்டால் அதுக்கப்புறம் ஒருபோதும் இந்த செம்பில் களிம்பு வராது, உருவாகாது. அதுபோல குருவருளாலே இந்த ஆணவலம் நீங்கிவிட்டது என்றார், அதுக்கப்புறம் ஒருபோதும் அந்த ஆன்மாவுக்கு ஆணவல சார்பு கிடையாது. ஆகவே செம்பிற்களிம்பு ஓமை ஆன்மாவுக்கு ஆணவம் அனாதி சார்பு என்பதற்கும், அப்படி அனாதி சார்பாக இருந்த போதிலும் முத்தி அடைந்த பிறகு ஒருபோதும் அந்த ஆணவலம் மீண்டும் வந்து சேராது என்பதற்கும் ஓமையாக கூறப்பட்டன என்ற அற்புதமான கர உண்மையினை சித்தாந்த பகருடையிலே நம்முடைய மூன்றாவது குருமகாசி நிதானம் அம்பலவானதி சிறுவர்கள் கூறுகின்றார். அவர்கள் நம்முடைய குருமுதல்வர் நமச்சிவாயமூர்த்திகளின் நேரடி சீடர். ஆக இப்படி இந்த மெய்கண்ட சாத்திரங்களுடைய அந்த உட்பொருளை நம்முடைய பண்டார சாத்திரங்களில் தான் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. எதற்காக இந்த ஓமை சொன்னார்கள், எத்துணை நுட்பமாக ரெண்டு காரணங்களை இங்கே சொல்லியிருக்கின்றார் பாருங்கள். ஆகவே இனி அடுத்த வாடலை பார்த்தோம் என்றால், இப்படியெல்லாம் ஆணவ மலம் என்று ஒன்று உள்ளது, அதனுடைய பொல்லாத இயல்புகள் இப்படியெல்லாம் இருக்கின்றன என்று நாம் விளக்கி கூறுகின்றோம், திட்டவட்டமாக வரையறுத்து கூறுகின்றோம். ஆனால் ஒரு சாரா அப்படியெல்லாம் ஆணவ மலம் என்று ஒன்று இருப்பதாக நாம் கொள்ள வேண்டாம், அது தேவையில்லை, அது மிகை. கண்மம் மாயை என்ற மலங்களே போதுமானது. ஆகையினாலே மாயை தான் வந்து முக்கியமான மலம். உயிருக்கு வந்து அறியாமை இருக்கின்றதே அப்படின்னா, அந்த அறியாமையை செய்வது ஆணவ மலம்னு நீங்க அந்த அறியாமைக்கு காரணமாக ஆணவமலம் என ஒன்றினை கூறுகின்றீர்கள். இந்த மாயையே அறியாமைக்கு காரணம் என்று நாங்கள் கூறுகின்றோம். ஆகவே மலம் என்று வேறொன்றும் கிடையாது, மாயா காரியம்தான். மாயையின் காரியமாகிய இந்த தனு கரண புவன போகங்கள் இவைதான் மலம், இவைதான் அறிவை தடுக்கின்றன, சிவபெருமானை அறிவிடாமல் தடுக்கின்றன என்றெல்லாம் ஒரு சாரார் விளக்கம் கூறுகின்றார்கள். அவர்கள் யார் அப்படின்னா, ஐக்கியவாத செய்வர்கள், வீர செய்வர்கள் என்று வழங்கப்படுவார். அவர்கள் கண்மம் மாயை என்ற இருமலங்களையே உடன்படுவர் அன்றி ஆணவமலத்தை ஒருபோதும் உடன்பட மாட்டார்கள். ஆகையினால் அவர்கள் சிவாகமங்களை உடன்படுவோராய் இருந்தாலும் அகச்சமயத்துள் வைக்கப்பெறாமல் அகப்புறச் சமயத்தில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் கூறுகின்ற அந்த மறுப்பும், அவர்கள் எழுப்புகின்ற தடையும், அந்த தடையை முறியடித்து ஆணவமல உண்மையை அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் நிலைநாட்டும் பாங்கும் வரக்கூடிய பாடல்களிலே அருமையாக சொல்லப்பட்டுள்ளன. இந்த பாடல்கள் நமக்கு மிக முக்கியமானவை. மலம் என வேறு ஒன்று இல்லை, மாயா காரியம் அது என்னின். இலகுயிர்க்கு இச்சா ஞான கிரியைகள் எழுப்பும் மாயை விலகிடும் மலம் இவற்றை வேறும் அன்று, அது வேறாகி உலகுடல் கரணமாகி உதித்திடும் உணர்ந்து கொள்ளே. மிக முக்கியமான பாடம். ஆணவமலத்திற்கும் மாயாமலத்திற்கும் உள்ள வேற்றுமைகளை பட்டியலிட்டு கூறக்கூடிய பாடம். நாம ஆணவம் கண்மம் மாயைன்னு பார்த்து வரோம், அதுல அந்த ஒவ்வொன்றுக்கும் உள்ள வேற்றுமை நமக்கு தெரியும். இப்ப முந்தைய பாடல் ஆணவமலத்தின் இயல்பை கூறக்கூடியது, ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாங்கிற பாடல். இதே மாதிரி மாயாமலத்தின் இயல்பை கூறக்கூடிய பாடலை போன அதிகரணத்துல பார்த்தோம், நித்தமாய் அருவாய் ஏக நிலையதா என்ற பாடல். அது மாதிரி கண்மமலத்திற்குரிய இயல்புகளை கூறக்கூடிய பாடலை அதற்கும் முந்தைய அதிகரணம் இரண்டாம் அதிகரணத்துல பார்த்தோம். எல்லாம் இரண்டாம் சூத்திரம் தான் இருக்கின்றது பாசம் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லாம். ஆகவே கண்மமோடு அதன்மமாகி என்ற பாடல் கண்மமலத்தின் இயல்பினை கூறக்கூடியது. இந்த பாடல்கள் எல்லாம் குறிப்பான பாடல்களாம். நான் நன்கு மனதம் செய்து வைத்துக் கொண்டு அதனுடைய பொருளை எல்லாம் தெளிவாக உணர்ந்து பிறருக்கும் உணர்த்த வேண்டும். அப்பதான் தெளிவான முறையிலே சித்தாந்தம் பரவும். என்ன சொல்றாங்க இவங்க, மலம் என ஒன்று வேறு இல்லை. ஐயா, மலம்னு சொல்லிட்டு ஒரு பொருள் வேற இல்லையா? மலம் என்பது எது அப்படின்னா மாயாகாரியம் அது என்னின். மாயாகாரியமே மறைத்தல் தொழிலை செய்யும் எனின் அற்றன்று. நாம மறுக்கிறோம் அதை. இப்படி வந்து நம்மகிட்ட சொல்றான், நாம மறுக்கிறோம், அற்றன்று, அப்படி அன்று. இலகு உயிர்க்கு விளங்கா நின்ற உயிர்களுக்கு, அதாவது விளங்கக்கூடிய உயிர்களுக்கெல்லாம், அறிவித்தால் அறியக்கூடிய உயிர்களுக்கெல்லாம் தடையை செய்வது எது அப்படின்னு சொன்னா மாயை அல்ல. மாயையின் இயல்பு என்ன அப்படின்னா உயிர்களுக்கு இச்சா ஞான கிரியைகள் எழுப்பும் மாயை. ஐயா, உயிர்களுக்கு அறிவு இச்சை செயல்களை விளக்குவதுதான் மாயையின் வேலை. இந்த மாயாகாரியமாகிய தத்துவங்கள், இந்த ஐம்பொறிகள், அந்த கரணங்கள், இவற்றையெல்லாம் நம்ம சாரவில்லை என்றால் இந்த சிற்றறிவு கூட நமக்கு விளங்காது. உதாரணமா அஞ்சவத்தை படும் பொழுது நனவு, அப்புறம் கனவு, உறக்கம், பேருறக்கம் அப்படியே கீழ் நோக்கி செல்லும் பொழுது தத்துவ சார்பை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்துக் கொண்டே செல்கின்றோம். தத்துவ சார்பை குறைக்க குறைக்க நமக்கு அறியாமைதான் மேலோங்குகின்றது. ஆகவே இந்த மாயாகாரிய தத்துவங்களை போய் நீ வந்து மறைத்தல் தொழிலை செய்யும் மலம்னு சொன்னீங்கன்னா, இந்த தத்துவங்கள் என்ன செய்கின்றன, இவை அறிவை விளக்க அல்லவா செய்கின்றன, இந்த சிற்றறிவையாது இவை விளக்குகின்றன, இவற்றை போய் எப்படி மறைக்கும் தொழில் செய்யக்கூடிய மலம்னு சொல்லலாம் அப்படின்னு நாம மறுக்கிறோம் அதை. ஆகவே மாயைக்கும் ஆணவத்துக்கும் உடைய பிரதான வேற்றுமை என்னவென்றால், அறிவு இச்சை செயல்களை விளக்கக்கூடியது மாயாகாரியம், அந்த மூன்றையுமே மறைக்கக்கூடியது ஆணவம். அதுல வந்து அறிவை மறைக்கும், கிரியை மறைக்கும், இச்சையை மறைக்காது, அல்லது இச்சையை மறைக்கும், அறிவை மறைக்காது, கிரியை மறைக்காது அப்படிங்கிற ஐயப்பாடுகளுக்கு இடம் இல்லாம என்ன சொன்னாரு, இச்சா ஞான கிரியைகள் எழுப்பும் மாயை இவற்றை விலகிடும் மலம் அப்படின்ட்ட. இந்த மூன்றையுமே ஆணவ மலம் மறைக்கும், இந்த மூன்றையுமே மாயாகாரியம் எழுப்பும் அப்படின்னு தெளிவா சொல்லிவிட்டார். இந்த பாடல் நமக்கு நல்ல ஆதாரம். இதுல ஒன்றைத்தான் மறைக்குமா ரெண்ட மறைக்குமாங்கிற கேள்விக்கே இடம் இல்ல. அறிவு இச்சை செயல் மூன்றையுமே ஆணவ மலம் மறைக்கும். முந்தைய பாடலில் நாம் பார்த்தோம் என்றால், எத்திரம் ஞானம் நின்றது அத்திரம் இச்சை செய்தி அப்படின்னு இருக்காரு. ஞானம் எந்த நிலையில இருக்கோ அந்த நிலையில தான் இச்சையும் கிரியையும் இருக்குன்னாங்க. அப்ப ஞானம் மறைக்கப்பட்டால் இச்சையும் கிரியும் மறைக்கப்பட்டதுதான், ஞானம் எழுப்பப்பட்டால் இச்சை கிரியைகளும் சேர்ந்து எழுப்பப்பட்டதுதான். அந்த தத்துவங்களுடைய தொழில்களில் பார்த்தோம், ஆணவ மலத்தால் அறிவு இச்சை செயல் மூன்றுமே மறைக்கப்பட்டு கிடக்கும் ஆன்மா திருவருளாலே தத்துவ சார்பை பெறும் பொழுது அதுல அறிவு எழுப்பப்படுகின்றது, அந்த ஆன்மாவுக்கு ஞானம் எழுப்ப, அதாவது இச்சை எழுப்பப்படுகின்றது, கிரியையும் எழுப்பப்படுகின்றது. எப்படின்னு பார்த்தோம், நினைவுபடுத்திக் கொள்வோம். கலை என்ற தத்துவம் தான் ஆணவல சக்தியை சிறிதே ஒடுக்கு, சிறிதளவு தான் ஒடுக்க முடியும். அந்த சிறிதளவு ஒடுக்குதுனே அது செய்யல. திருவருள் தான் கலை என்ற தத்துவத்தை கொண்டு ஆணவலத்தை சிறிதே ஒடுக்குகின்றது. கலை என்ற தத்துவம் சடம், அது தானா தொழில் செய்யாது. கலை என்ற தத்துவத்தின் மூலம் ஆணவமல சக்தியை திருவருளானது சிறிதே ஒடுக்குகின்றது, ஒடுக்கி உயிரினுடைய கிரியாசக்தியை தூண்டுகின்றது. அப்புறம் வித்தை என்ற தத்துவம் உயிரின் ஞானசக்தியை எழுப்புகிறது, அராக தத்துவம் உயிரின் இச்சாசக்தியை எழுப்புகிறது. இந்த கலை, வித்தை, அராகம் இதெல்லாம் மாயா காரியங்கள். இவை முறையே கிரியை, ஞானம், இச்சை இவற்றை எழுப்புகின்றன. ஆனால் ஆணவமலமோ இவற்றை மறைக்கக்கூடியது. எனவே இவற்றை எழுப்பக்கூடிய பொருளையே மறைக்கக்கூடிய பொருள் முரண்பட சொல்லக்கூடாது அப்படின்னு நாம் ஐக்கியவாத செய்வதை மறுக்கின்றோம். எனவே இச்சா ஞான கிரியைகள் இவற்றை விளக்குவதாகிய மாயைக்கும் அவைகளை மறைப்பதாகிய மலத்திற்கும் தம்முள் வேற்றுமை பெரிது ஆகலாம். அதுவும் விளக்குதலும் மறைத்த எழுப்புதலும் எப்படி செய்து, மாயாமலம் உயிருக்கு வேறான பொருளாக இருந்து உயிருடைய இச்சா ஞான கிரியைகளை எழுப்புகிறது. ஆணவமலம் உயிரோடு ஒற்றித்து ஒன்றாய் கலந்து நின்று அந்த அறிவிச்ச செயல்களை மறைக்கின்றது. அது வேற வேற்றுமை இருக்கு. மாயாமலம் உயிருக்கு வேறாய் உள்ளது, ஆணவமலம் உயிருடன் ஒன்றாயிருப்பது. மாயாமலம் வேறாயிருந்து அறிவிச்ச செயல்களை எழுப்புவது, ஆணவமலம் ஒன்றாயிருந்து அறிவிச்ச செயல்களை தடுப்பது. ஆகவே ஆணவத்திற்கும் மாயைக்கும் உடைய உள்ள வேற்றுமை மிக பெரிது. ஆகலான் அகுது அறியாது, அந்த உண்மையை அறியாமல் நீ என்ன சொல்லிட்டு இருக்க, உலகும் உடலும் கரணமும் ஆகி உயிர்க்கு வேறாகி உதிக்கும். எனவே இதனை அறியாமல் மாயாமலம் தான் என்ன செய்யுது, அது வந்து தனு கரண புவன போகம்னு சொல்லி அவை வந்து உயிர்க்கு வேறான பொருளாக இருக்கின்றது. இந்த உண்மையெல்லாம் அறியாமல் மாயையே மலம் என்பார் மதம் போலி ஆகும். போலி அதாவது பொருந்தாததாகும். மாயையினையே அறிவை மறைக்கக்கூடிய மலம் என்று சொல்பவர்களுடைய கருத்து மதம்னா அவருடைய கருத்து போலியான கருத்து, பொருந்தாத கருத்து. உணர்ந்து கொள்ளே அறிவாயாக என்று பதவுரை மூலமாகத்தான் நாம் வந்து அந்த பதந்தோறும் பொருளை அறிந்து கொள்ள முடிகின்றது. சுவாமியுடைய பொழிப்புரையை பார்த்தால் உயிரோடு ஒற்றித்து நின்று அறிவீச்சை செயல்களை மறைப்பதாகிய மலத்துக்கும் வேறு நின்று அவற்றை விளக்குவதாகிய மாயைக்கும் தம்முள் வேற்றுமை பெரிது. ஆகலான் அகுது அறியாது மாயையே மலம் என்பார் மதம் போலி என்பதான் சொன்னார். இதன் மேலையும் அவர்கள் வாக்குவாதத்துக்கு வருகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னா, அதெல்லாம் இல்லை. என்ன சொல்கின்றார்கள் பாருங்க, மாயையே ஆன்ம ஞான கிரியையை மறைத்து நிற்கும். மாயை தான் ஆன்மாவினுடைய ஞானம் கிரியை இச்சை எல்லாத்தையும் மறைத்து நிற்குங்க. என்ன சொல்றாங்க, தொடர்ந்து என்ன சொல்றாங்க பாப்போம். மாயையே ஆன்ம ஞான கிரியையை மறைத்து நிற்கும். தூய அப்பருதி தன்னை சுடர்முகில் மறைத்தார் போல, போய் முகில் அகல சோதி புரிந்திடும் அதுவே போல, காயமும் அகல ஞான தொழில் பிரகாசமாமே. அப்படின்னு ஒரு ஓமையும் சொல்றாங்க, சூரியனை மேகம் மறைத்தது மாதிரின்னு ஒரு ஓமையும் சொல்றாங்க. அடுத்த பாடலையும் இதனோடு நாம சேர்த்து பொருள் கொள்ள வேண்டும். சுவாமிகள் அப்படிதான் சேர்த்திருக்காங்க. அடுத்த பாடல் வந்து இதற்கு மறுப்பு, நாம கொடுக்கிற மறுப்பு. பருதியை முகில் மறைப்ப பாயொளி பதுங்கினார் போல், உரு உயிர் மறைக்கின் ஞான கிரியைகள் ஒழிக்குமாகும். கருதிடும் இச்சா ஞான காரியம் காயம் பெற்றால் மறுவிடும், உயிர்க்கு காயம் வந்திடாவிடில் மறைப்பே. நீ சொல்ற ஓமையை வச்சே உன் கருத்து பிழையானது என்பது முடிவு செய்யப்படுகிறது என்று அருளந்தி சிவம் அவர்கள் கூறிவிட்டார். என்ன, தூய பருதி சுடர் தன்னை முகில் மறைத்தார் போல அப்படின்னு ஓமை சொல்றான். தூயதாகிய பருதியின் ஒளியை, பருதினா கதிரவன், தூய கதிரவனுடைய ஒளியை மேகம் என்ன செய்கின்றது, அந்த கதிரவனுக்கு வேறான பொருளாக இருந்துதான் மேகம் மறைக்கின்றது. நீங்க சொன்னீங்க ஆணவம் உயிரோடு ஒற்றித்து நின்று மறைக்கும், மாயை உயிருக்கு வேறான பொருள் அது விளக்கும் அப்படின்னீங்க. ஏன் வேறாயிருந்தும் மறைக்க முடியும், கதிரவனுக்கு வேறான பொருளாக மேகம் இருந்து கொண்டு கதிரவன் ஒளியை மறைக்கவில்லையா, அதுபோலத்தான் மாயையும் உயிருக்கு வேறான பொருளாக இருந்து கொண்டு உயிரின் அறிவை மறைக்கின்றது. அந்த மேகம் கலைந்து விட்டதென்றால் அப்புறம் தடைப்பட்ட கதிரொளி அப்புறம் தடையின்றி பரவுதல் போல இந்த மாயாகாரியமாகிய உடல் நீங்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா உயிருக்கு அறிவு வியாபகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அதை எப்படி மறுக்கின்றோம் நாம? முதல்ல அவர் முதல் பாடலுக்கு பொருளை பார்ப்போம். தூயதாகிய பருதியின் ஒளியை மேகம் வேறு நின்று மறைத்தார் போல, மாயையே உலக உடல் கரணமாய் நின்றே ஆன்மாவின் இச்சாஞான கிரியைகளை மறைத்தல் அமையும் என உடன்பாட்டாலும், என உடன்பாட்டிலையும் புரிந்து கொள்ளலாம், அப்புறம் எதிர்மறையிலையும் புரிந்து கொள்ளலாம். மேகம் மறைத்தால் கதிரொளி மறைகின்றது, மேகம் நீங்கினால் கதிரொளியும் வெளிப்படுது. அந்த மாதிரி உடல் மறைக்கும் போது ஆன்மாவுக்கு அறிவுச்ச செயல் மறைக்கப்படுது, உடல் நீங்கிட்டா அறிவுச்ச செயல் விளக்கப்படுது. ஆகவே அது மறைக்கும் போது ஞானம் மறையுது, அது விலகும் போது ஞானம் வெளிப்படுது. ஆகவே அது இருக்கும் போது ஞானம் இல்லை என்ற உடன்பாட்டாலும், அது நீங்கும் போது ஆன்மாவுக்கு ஞானம் கிடைக்கிறது என்ற எதிர்முக முறையாலும் நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறான். அதாவது இது உடன்பாட்டால், மேகம் மறைக்கும் போது கதிரவன் ஒளி தடுக்கப்படுகிறது என்பது உடன்பாட்டு உடன்பாடு. அப்புறம் எதிர்மறையில் எப்படி சொல்றான் அப்படின்னா, அம்முகில் போய் அகல சோதி புரிஞ்சிடும் அதுவே போல, அம்மேகம் நீங்க பருதி வெளிப்பட்டு தோன்றுமாறு போல, காயமாகிய மாயை நீங்க அவ்விச்சாஞான கிரியை பிரகாசித்தல் அமையும் என எதிர்மறையாலும் இவ்வோமையின் வைத்து அறியப்படும் அப்படிங்கிறான். என்றது பொருந்தாது என்று நீ சொன்ன ஓமை இங்க பொருந்தாது, நேர் மாறா இருக்கப்பா ஓமைட்டாங்க. என்ன, பருதியை முகில் மறைப்ப பாயொளி பதுங்கினார் போல். அடுத்த இரண்டாவது பாடல், பருதியை கதிரவனை மேகம் மறைப்ப பரவிய ஒளி மறைகின்றது, அது உண்மைதான், அது மறைந்தார் போல். இங்கேயும் என்ன நடக்கணும், உரு மறைக்கின் உயிர் இச்சாஞான கிரியைகள் ஒழிக்குமாகும், அது மாதிரி உருவமாகிய மாயை, உடலாகிய மாயை மறைப்ப ஆன்மாவின் இச்சா ஞான கிரியை ஒளிதலாகிய உடம்பாட்டானும் கருதுகின்ற இச்சா ஞான கிரியைகள் மாயாதனவை பெற்றால் விளங்கும் ஆன்மாவிற்கு அம்மாயாதனு இன்றேல் மறைதலாகிய எதிர்மறையானும் வைத்து அறியப்படுதலான் அவ் ஓமை இன்றைக்கு இயலாது. உன் ஓமை பொருந்தாது, அதையும் நான் உன்னை மாதிரியே உடன்பாட்டுலையும் சொல்றேன் எதிர்மறையிலையும் சொல்றேன்னு. என்ன அப்படின்னா, நீ மேகம் மறைத்தால் கதிரொளி மறையும், மேகம் நீங்கினால் கதிரொளி வெளிப்படும். ஏன் முதல்ல சொன்னது உடன்பாட்டு ஓமை, அடுத்தது எதிர்மறை ஓமை அப்படின்னு. அது மாதிரி உடல் பொருந்தினால் ஆன்மாவுக்கு அறிவு மறையும், உடல் நீங்கினால் அறிவு விளங்கும்னு சொல்ற. இந்த ஓமை பொருந்தாது. என்ன அப்படின்னா, இந்த ஓமை பொருந்த இங்க எப்படி இருக்கு, நடப்பு எப்படி இருக்கு? உடலை பெற்றால் ஆன்மாவுக்கு ஏதாவது சிற்றறிவாவது விளங்குது, உடல் சார்பு நீங்கினால் அறிவு முழுமையாக தடைபடுகிறது. ஆகவே உடல் சார்பு பெற்றால் ஆன்மாவுக்கு அறிவு விளங்குகின்றது என்ற உடன்பாட்டாலும், உடல் சார்பு நீங்கினால் ஆன்மாவுக்கு ஞானம் தடைபடுகின்றது என்ற எதிர்மறையானும் இந்த மாயா காரியம் மறைத்தல் தொழிலை செய்யக்கூடிய மூலமலம் அல்ல என்பது உறுதியாகின்றது என்று அந்த ஓமையை மறுத்து ஆணவமலத்து உண்மையை நிலைநாட்டினார். ஆகவே மாயை உலகு உடல் கரணமாய் வேறு நின்றே உயிரை மறைத்தல் அமையும் என்பது உடன்பாட்டினும் எதிர்மறையினும் பருதிமுகில் ஓமையின் வைத்து அறியப்படும் என்றது பொருந்தாது. மேகம் போல மாயை மறைக்குமாயின் மறைத்தலானாகிய காரியம் பருதியிற் போல உயிரின் கண் நிகழ்தல் வேண்டும். மேகம் மறைக்கும் போது பருதி ஒளி மறைகின்றது, அதே மாதிரி உடல் வந்து உயிருக்கு சேரும் போது அறிவை என்ன செய்யணும், தடைபடணும். ஆனால் தடைபடலையே, அப்பந்தான் அறிவே விளங்குது இல்லையா. ஆகவே அந்த அனுபவம் இங்க நிகழல உயிரிடத்துல. அகுது ஈண்டு இல்லை என்பது உடன்பாட்டினும் எதிர்மறையினும் வைத்து அறியப்படுதலான் அவ் ஓமை ஈண்டைக்கு இயலாது என்று சொல்லி அருமையாக மறுத்துவிட்டார். இனி அடுத்த பாடலிலே இந்த மாயைக்கும் ஆணவத்திற்கும் உள்ள வேற்றுமையை மிகச்சிறப்பாக எடுத்துரைத்து இந்த வாக்குவாதத்தை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். போத காரியம் மறைத்து நின்றது புகழ் மலங்கான், ஓதலாம் குணமுமாக உயிரினுள் விரவலாலே, காதலால் அவித்தை சிந்த தரும் கலையாதி மாயை, ஆதலால் இரண்டும் சோதி இருளன வேறாமன்றே என்று அருமையாக கூறுகின்றார். இந்த ஆணவமலத்தை என்ன சொன்னார், இது உயிரோடு ஒற்றித்து நின்று உயிரின் அறிவு இச்சை செயல்களை மறைப்பது. முதல்ல உயிரோடு ஒற்றித்து நிற்பது, ஒன்றாய் கலந்திருப்பது. எப்படின்னா உயிரினுடைய குணம்னே இதை சொல்லலாம், உண்மையில் குணம் அல்ல, அதான் ஒரு உண்மை கொடுத்து சொன்னார். ஓதலாம் குணமுமாக, குணமுமாக. இவங்க ரெண்டு பேரையும் சகோதரராக சகோதரர்கள் என்றே சொல்லலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னாங்கன்னா, இப்ப உண்மையில் சகோதரர்கள் அல்ல என்பதான் அர்த்தம். உண்மையில சகோதரன் சகோதரர்கள் தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. சகோதரர்கள்னே கூட சொல்லலாம், அண்ணன் தம்பின் கூட சொல்லலாம் அப்படின்னு ஒரு கூடன்னு ஒரு சொல்லு போட்டு சொன்னா, இப்ப உண்மையில் அண்ணன் தம்பி அல்ல, அண்ணன் தம்பி போல் நெருக்கமானவர்கள் அப்படின்னு அங்க பொருள். அது மாதிரி ஒரு உண்மை கொடுத்து சொன்னார். ஆணவமலத்தை குணமுமாக ஓதலாம் அப்படின்னா, உயிருக்கு ஆணவமலம் குணம் அல்ல, குணம்னு இருந்துட்டா அப்புறம் அது எப்படி நீங்கும்? பொருளை விட்டு குணம் ஒருபோதும் நீங்காது. நெருப்பு இருக்குன்னா நெருப்பை விட்டு அதனுடைய குணம் என்ன, சூடு. நெருப்பை விட்டு அந்த சூடு என்ற குணம் ஒருபோதும் நீங்காது, எந்த பொருளை விட்டும் அதன் குணம் நீங்காது. ஆனா ஆணவமலம் முத்தியிலே நீங்கக்கூடியது. ஆகையில ஆணவமலம் உயிருக்கு குணம் அன்று, இருந்தாலும் உயிரின் அறிவில் அப்படி விரவி கலந்திருப்பதனால குணம் என்றே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் ஓதலாம் குணமுமாக உயிரினுள் விரவலாலே என்று இரண்டாம் அடிக்கு முதல்ல பொருள் சொன்னார். அப்புறம் மாயை, மாயை எப்படிப்பட்டது, காதலால் அவித்தை சிந்த தரும் கலையாதி. மூன்றாம் அடியில கடைசியில உள்ள மாயையை முதல்ல வச்சுக்கணும், அப்புறம் மூன்றாம் அடி அப்படி சொல்லி பொருள் பண்ணணும். மாயை, மாயையானது எப்படிப்பட்டது, காதலால் அவித்தை சிந்த கலையாதி தரும். அதாவது உயிர் மீது உள்ள விருப்பத்தால் உயிருக்கு, ஞானமுடைய உயிர், அந்த ஞானம் தடுக்கப்பட்டு இருக்கின்றதே ஆணவமலத்தால தடுக்கப்பட்டு, ஞானம் தடுக்கப்பட்டு அந்த உயிர் இருக்கின்றதே அவதியுறுகின்றதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயிர் மேல விருப்பத்தோடு வந்து அந்த உயிருக்கு அந்த ஆணவமல சக்தி சிறிதே ஒடுக்கி தன்னுடைய காரியங்களாகிய கலையை வித்து அநாகம் தத்துவங்கள் மூலமாக இந்த மாயை என்ன செய்கின்றது, உயிருக்கு சிறிதளவு அறிவு விளக்கத்தை செய்கின்றது. ஆகவே இது விளக்கு ஒளி போன்றது. இருளிலே அடைபட்டு கிடக்கின்ற கண்ணுக்கு காணும் தன்மை இருந்தும் இந்த கண் வந்து இருளிலே சிக்கி காண முடியாமல் இருக்கின்றதே என்ற ஒரு நோக்கோடு விளக்கு எப்படி அதற்கு இருளை சிறிதளவு நீக்கி அந்த கண்ணுக்கு கொஞ்சம் விளக்கம் செய்கின்றதோ, ஓரளவுக்காவது பொருள்களை பார்க்கக்கூடிய வண்ணம் கதிரவன் ஒளி மாதிரி முழுமையா விளக்கம் செய்ய முடியாட்டாலும் அந்த விளக்கொளி எப்படி சிறிதளவு இருளை நீக்கி சிறிதளவு விளக்கம் செய்கின்றதோ, அது மாதிரி திருவருள் மாதிரி முற்றிலுமாக ஆணவமலத்தை நீக்கும் ஆற்றல் இந்த கலையாதி தத்துவங்களுக்கு இல்லை என்றாலும் அந்த விளக்கொலி இருளை சிறிது நீக்கியது போல இந்த கலையாதி தத்துவங்கள் ஆணவன சக்தியை சிறிதளவு ஒடுக்கி உயிருக்கு சிறிதே அறிவு விளக்கத்தை செய்கின்றன, விருப்பத்தோடு செய்கின்றன. சும்மா ஒரு கவி நோக்கில் சொன்னார், இவை சடம் தான், விருப்பம் கிடையாது, இருந்தாலும் ஒரு கவி நோக்கில் சொன்னார். ஆக தீபம் போல இவை விளங்குகின்றன. இரண்டும் சோதி இருளென வேறாமன்றே. தொழிற்பாட்டின்கண் ஆணவத்தோட தொழில பாருங்க, மாயையோட தொழில பாருங்க, தொழிலை ஒப்பிட்டு பார்த்தா இரண்டும் சோதி இருள் என வேறாமன்றே. ஒளி இருள் போல இகழி நிற்பன, முரண்பட்டு நிற்பன. தொழில பாருங்க, இருள் செய்யற தொழில் என்ன, ஒளி செய்யற தொழில் என்ன, நேர் மாறான தொழில்கள். இருள் மறைக்கும் தொழில், ஒளி விளக்கும் தொழில். அத மாதிரி ஆணவம் மறைக்கும் தொழில், மாயை விளக்கம் செய்யும் தொழில். ஆகவே மாயை ஒளி போன்றது, ஆணவம் இருள் போன்றது. ஆகையினாலே இருளுடைய இடத்துல நீ வந்து எப்படி ஒளிய வைக்கலாம், மூலமலமாகிய மறைக்கும் மலமாகிய ஆணவ மரத்தை வைக்கக்கூடிய இடத்துல போய் அப்படி ஒண்ணும் கிடையாது, இருள்னா ஒண்ணும் கிடையாது, ஒளிதான் மறைக்கிறதுன்னு ஒருத்தன் சொன்னா எப்படி இருக்குமோ, அத மாதிரி நீ ஆணவம் கிடையாது, மாயை தான் உண்டுன்னு சொல்ற அப்படின்னு அற்புதமாக அதை முடித்து காட்டினார். புகழ் மலம் போத காரியம் மறைத்து நின்றது கான், முதலடியே கடைசியில் வச்சு முடிக்கிறார். ஆகவே சிவாகவங்களில் கூறப்பெறும் ஆணவ மடமே, இருள் போல கூறும் பெற்றித்தாகிய ஆணவ மடமே, உயிர் உணர்வின் காரிய பாட்டை தடுக்க வல்லது என தெற்றன உணர்க என்று தெளிவாக உணர்வாயாக என்று கூறி அற்புதமாக நிலைநாட்டினார். ஆகையினாலே ஆணவ மல ஆன்மாவினுடைய அறிவினை தடுத்து நிற்பது ஆணவ மலமே, மாயாமலம் அதை ஏகதேசமாக விளக்குவது என்பதுதான் நாம் முடிவாக உணர வேண்டிய கருத்து. குணமும் என்னும் உண்மை எதிர்மறைக்கண் வந்தது. குணமும்னு சொன்னதுனால அந்த ஆணவமலம் உண்மையில் குணம் என்று குணம் போல ஒற்றித்து நிற்பது என ஏற்கனவே விளக்கணும். இவை நான்கு செய்யுளானும் இதுகாரம் பார்த்த இந்த நாலு செய்யுள், அதாவது மாயை தான் மலம், ஆணவம்லாம் கிடையாது அப்படின்னு அந்த கருத்து நான்கு செயல்களில் வந்தது இல்லவா. அந்த நான்கு செயலானும் யாருடைய மதங்கள் மறுக்கப்பட்டன, ஐக்கியவாதி பாசுபதி, பாசுபத சைவம்னு இருக்கு அகப்புற சமயத்தில், அவர்களும் ஆணவ மலத்தை உடன்பட மாட்டார்கள். ஐக்கியவாத சைவம் வீரசைவம், இந்த பாசுபதம் ஐக்கியவாத சைவம் ரெண்டுமே மறுக்கப்பட்டன. ஐக்கியவாதி பாசுபதி முதலியோர் மதம் பற்றி ஆசங்கித்து பரிகரித்து, அவர்கள் சொன்ன கருத்துக்களையெல்லாம் முதல்ல நம்ம வாங்கிக் கொள்கிறோம், அதான் ஆசங்கித்து, அப்புறம் பரிகரித்து அதை வந்து முறியடிச்சு நீக்கிடுறோம். ஆணவ மலத்தினது உண்மை சாதிக்கப்பட்டது, ஆணவ மலம் இல்லைன்னு அவர்கள் சொன்ன கருத்தை வாங்கிக் கொண்டு அதை தகுந்த காரணங்கள் கொண்டு மறுத்து ஒதுக்கி ஆணவ மலத்தின் உண்மை சாதிக்கப்பட்டது என்று கூறினார். இனி வருகின்ற சிந்தனையிலே ஆணவ மலம் உயிருக்கு ஆணவ மலத்தின் உண்மையை உடன்படுகின்றார்கள் இல்லைன்னு சொல்லல இவர்கள் மாதிரி, ஆனா உயிருக்கு குணமாகவே இருப்பது அது வேற பொருள் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்ல வருகின்றார்கள். அதனை மறுத்து அது குணம் அன்று என்பதை நிலைநாட்டி அப்புறம் மூன்று மலங்களையுமே தொகுத்து கூறி மூன்றுக்கு மேல் இன்னும் ரெண்டு மலங்கள் சொல்லி ஐந்து மலங்கள், மலங்கள் ஐந்தால் சுழல்வண்ணு நீத்தல் விண்ணப்பம் சொல்ற மாதிரி ஐந்து மலங்களாக எப்படி கூறப்படுகின்றன என்ற செய்திகளெல்லாம் சொல்லி இவற்றிலிருந்தெல்லாம் நீங்குவதற்குரிய மார்க்கம் யாது, அது எப்படிப்பட்ட மார்க்கம், அந்த சிவநெறி எவ்வளவு உன்னதமானது என்ற விழிப்புணர்வு தரக்கூடிய உபதேசங்களையெல்லாம் சொல்லக்கூடிய பகுதிதான் இந்த சூத்திரத்தின் மிகப்பெரிய கடலாகிய இரண்டாம் சூத்திரத்தின் இறுதிப்பகுதியாக விளங்குகின்றது. அந்த செய்திகளை எல்லாம் வருகின்ற சிந்தனையிலே ஒருவர்களாலே செய்ய இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இதுகாரும் இந்த சிவஞான சித்தியார் சிவஞான சுவாமிகள் பொழிப்புரை என்ற ஞானசா